திருமுழுக்கு யோவான். தமிழ் விக்கிபீடியா TA.Wikipedia.org. பேச்சு கட்டுரை, பயனர் ஸ்ரீவேங்கட். கற்றற்ற களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து புனித திருமுழுக்கு யோவான் ஜான் த பேப்டிஸ்ட் என்பவர் கிறிஸ்துவின் முன்னோடியாக வந்த இறைவாக்கினரும் கிறிஸ்தவ சமயத்தின் முக்கிய நபரும் ஆவார். இறைமகன் இயேசுவின் உறவினர் இவர். ஜோர்டான் நதியில் திருமுழுக்கு கொடுத்து வந்தார். எனவே மற்ற யோவான்களிடம் இருந்து இவரை பிரித்து அடையாளப்படுத்தும் விதமாக திருமுழுக்கு என்ற அடைமொழி இவரது பெயருடன் இணைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மதத்தில் யஹ்யா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். தகவல் பெட்டகம். புனித திருமுழுக்கு யோவான் இறைவாக்கினர், போதகர், கிறிஸ்துவின் முன்னோடி, மறை சாட்சி. பிறப்பு சுமார் கிமு 6. இறப்பு கிபி 28. எருசலேத்தில் இறந்தார். ஏற்கும் சபைகள் மற்றும் சமயங்கள். கிறிஸ்தவம், இஸ்லாம். முக்கிய திருத்தலங்கள்: புனித திருமுழுக்கு யோவான் ஆலயம், எருசலேம். திருவிழாக்கள்: ஜூன் 24 பிறப்பு, ஆகஸ்ட் 29 இறப்பு. சித்தரிக்கப்படும் வகை: சிலுவை, செம்மறியாடு, ஒட்டக முடி ஆடை. யோவானின் பிறப்பு. திருமுழுக்கு யோவானின் பிறப்பின் பற்றிய செய்தி லூக்கா நற்செய்தியில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அப்பியா வகுப்பை சேர்ந்த சகரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவரது மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுளின் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருவூர இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரின் திருக்கோவிலுள் சகரியா தூபம் காட்டி கொண்டிருக்கும் வேளையில் அங்கு தோன்றிய வான தூதர் அவரை நோக்கி, சகரியா, உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்துக்கு ஒரு மகன் பிறப்பார். அவருக்கு யோவான் என்று பெயரிடுவீர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராக இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். அவரது தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாகையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை, கீழ்படியாதவர்களை பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். வானதூதரின் வார்த்தைகளை நம்ப சகரியா தயங்கியதால் அவர் யோவான் பிறக்கும் வரை பேச்சற்றவராயிருப்பார் என்று வானதூதர் கண்டிப்பாக கூறினார். அதனின் விளைவாக சகரியா பேச்சற்றவராய் ஆனார். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுத்தி வாழ்ந்தோரும் உறவினர்களும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 நாள் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேசனம் செய்ய வந்தார்கள். சகரியா என்ற அந்த தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதனின் தாய் அவர்கள் பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவ்விடம், உம் உறவினர்கள் உள் இப்பெயரை கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்து பேசினார். அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். குழந்தை பருவம். திருமுழுக்கு யோவானை பற்றி அவரது தந்தை சகரியா, குழந்தாய், நீ உனது கடவுளின் இறைவாக்கினை எனப்படுவாய், ஏனெனில் பாவமன்னிப்பால் வரும் மீட்பினை அவர் தம் மக்களுக்கு அறிவுறுத்தி ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்தி அவர் முன் செல்வாய் என்று இறைவாக்கு உரைத்தார். லூக்கா நற்செய்தி குறிப்புகள். இயேசுவின் தாய் மரியாளும் யோவானின் தாய் எலிசபெத்தும் உறவினர்கள் என்று குறிப்பிடப்படுவதால் இயேசுவும் யோவானும் சிறுவயதில் சேர்ந்து விளையாடி இருப்பார்கள் என்று நம்பிக்கையில் பல கிறிஸ்தவ ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அவற்றில் இயேசு சாதாரண உடையிலும் யோவான் ஒட்டகமுடி ஆடையிலும் காணப்படுகிறார். பழங்கால கிறிஸ்தவ மரபுகளின்படி யோவான் பெற்றோர்கள் அவரது சிறுவயதிலே இறந்த விட்டதாகவும் யோவான் பாலை நிலத்தில் வளர்ந்ததாகவும் குறிப்பிடுகிறது. இயேசுவை சுட்டிக்காட்டும் காலம் வரை யோவான் பாலை நிலத்திலே வாழ்ந்து வந்தார். தற்கால அறிஞர்கள் பாலை நில துறவிகளான வாழ்ந்த எஸ்ரேனியர்களில் ஒருவராக யோவான் இருந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். இயேசு பிறப்பதற்கு 100 ஆண்டுகள் முன்பே தோன்றிய இந்த பாலைவன துறவிகள் தனிமையில் கடவுளை தியானித்து வந்ததோடு இஸ்ரேலியரின் மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுத்தனர். மனமாற்றத்திற்கு அடையாளமாக திருமுழுக்கு பெரும் சடங்கை தொடங்கி வைத்தார்கள் இவர்களே என்று நம்பப்படுகிறது. போதனைகள். குரலொளி ஒன்று முழங்குகிறது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழி ஆயத்தம் மாக்குங்கள். பாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா யோவானின் பணியை பற்றி எடுத்துரைத்து உள்ளார். இறைவாக்கினர் மலாக்கி, இதோ நான் என் தூதர் அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் என்று யோவானை பற்றி முன் அறிவிப்பு செய்திருக்கிறார். இறைமகன் இயேசுவை சுட்டிக்காட்டவே பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரலாக யோவான் வந்தார் என்று யோவான் சுவிசேஷம் 1:23 கூறுகிறது. திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டகமுடி ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, பிலியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கான செயல்களில் காட்டுங்கள். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு குடிக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதி அடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலக்கையை தம் கையில் கொண்டு கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். ஆனால் பதரை அணையா நெருப்பில் இட்டு சுட்டு எரிப்பார் என்றார். மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று இயேசுவை இவரை பற்றி புகழ்ந்து கூறியிருக்கிறார்.
திருமுழுக்கு யோவானின் கொடிய மரணம். திருமுழுக்கு யோவான் சாதாரண மக்களின் தவறுகளை மட்டுமின்றி அதிகாரத்திலும் பதவியிலும் இருந்தவர்களை நெறிகேடான செயல்களையும் கடவுளின் பெயரால் கண்டித்தார். அவர் குறுநில அரசர் ஏதோதின் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவின் மனைவி ஆகி கொண்டிருந்ததையும் யோவான் கண்டித்து வந்தார். ஏரோது ஏரோதியாவின் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். யோவானின் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். அவள் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு முன்வந்து செவிசாய்த்தார். இதனால் ஏரோதியா யோவானின் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஒரு நாள் ஏரோதியாவிற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையர் ஆயிரத்தினவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்பொழுது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமென்றாலும் கேள், தருகிறேன் என்றான். அவள் வெளியிலே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்பொழுதே எனக்கு கொடு என்று கேட்டாள். இதை கேட்டு அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர்கள் முன் தான் ஆணையிட்டதால் அவருக்கு அதை மறுக்க விருப்பமில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதனை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். பகுப்புகள். கிறிஸ்தவ இறைவாக்கினர்கள், கிறிஸ்தவ புனிதர்கள், கிறிஸ்தவ மறை சாட்சிகள், திருமுறை நற்செய்தியில் வரும் நபர்கள், யூதேயா நபர்கள்.